ஆழ்வாரின் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளையே சரணம். ஜாகரூக தனுஷ்பானிம் பாணௌ கட்க சமன்விதம் ராமானுஜஸ்பர்ஷவேத்திம் ராத்தாந்தார்த்த பிரகாசகம் பாகினேயத்வயுதம் பாஷ்யகாரிய பரம் வகம் ரங்கேஷ மங்களகரம் தனுர்தாசம் அகம்பஜே. இன்று பிள்ளை உரங்காவில்லிதாசர் அல்லது தனுர்தாசர் என இயற்பெயர் கொண்ட மகா உத்தமரான அவருடைய ஐதீகங்களை பற்றி இங்கே அனுபவிக்கலாம். இந்த பிள்ளை உரங்காவில்லிதாசரும் அவரது பத்னியான பொன்னாச்சியாரும் எம்பெருமானாரிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். எம்பெருமானார் இட்ட வழக்காகவே வாழ்ந்து வந்தார்கள். ஆக அவர் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழிக்கு ஒரு சில இடங்களிலே அவர் அருளி செய்ததான ஐதீகங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். முதலிலே, தனியும் பொழுது இல்லை நீரணங்கு ஆடுதீர் அன்னை மீர், பிணியும் ஒழிகின்றது இல்லை பெருகும் இது அல்லால், மணியின் அணிநிறமாயன் தமரடி நீரு கொண்டு அணிய முயலில் மத்தில்லை கண்டீர் இவ்வணங்குக்கே. இதிலே எம்பெருமானை பிரிந்த ஆற்றாமையாலே ஆழ்வார் நாயகியினுடைய நிலைமையை அடைந்து மோகித்து விழ, அந்த ஆழ்வாருடைய மோகத்தை தெளிவிப்பதற்காக அவளது தாயார் இதர தேவதாந்திரங்களுக்கெல்லாம் வேண்டியதை எல்லாம் செய்து பார்க்கிறாள். அதை பார்த்து பராங்குஷ நாயகியோ மிகவும் வருந்தி இருக்க, அவளுடைய தோழி இவளது உண்மையான காரணத்தை அறிந்து இந்த தாய் செய்யக்கூடிய செய்கைகளை எல்லாம் கண்டித்து செய்ய வேண்டியனவற்றையும் எடுத்து சொல்கிறாள். அப்போ பராங்குஷ நாயகியினுடைய நோய்க்கு, இந்த காதல் நோய்க்கு, எம்பெருமானை பிரிந்திருப்பதற்கு அந்த ஆற்றாமைக்கு, தவளப்பொடி கொண்டு நீரிட்டிடுமின் தனியுமே, தவளப்பொடி கொண்டு சாற்றினால் இவளுடைய நோய் தனியுமே அப்படின்னு இந்த தோழி சொல்ல, அது என்னது என்று தெரியவில்லையே, கொஞ்சம் விளக்கமாகத்தான் சொல்லேன் அப்படின்னு இந்த தாயார் கேட்கிறாள். நீலமணி வண்ணனான எம்பெருமானுடைய வடிவழகில் ஈடுபாடு கொண்ட பரம பாகவதர்களின் ஸ்ரீ பாததூளியை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லும் பொழுதே, சொல்ல தொடங்கும் பொழுதே, இது துர்லபமான வஸ்துவாக இருக்கிறதே, செய்ய கடினமாக இருக்கக்கூடிய காரியத்தை சொல்கிறாயே அப்படின்னு இந்த தாய் சொல்ல, அதற்கு இந்த தோழி, மாயன் தமரடி நீருதன்னை கொண்டு வரவேண்டாம், துர்லபமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், மாயன் தமரடி அந்த அடியார்களினுடைய பாததூளியை கொண்டு வர வேண்டாம், அதை கொண்டு வர வேண்டும், இவளுக்கு அதை இட வேண்டும் என்று மனசாலே சிந்தித்தாலே போதும், மனோரதித்தாலே போரும், அந்த பொழுதிலேயே இந்த நோய் தீர்ந்துவிடும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாள். இந்த மனோரதம் மாத்திரமே பலன் அளிக்குமா? ஒரு செயலை செய்விக்க அதை மனோரதித்தாலே போருமா என்று சொன்னால், அதற்கு பரிகாரமாக இங்கு என்ன சொல்லப்படுகிறது? ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் என்கிற ஸ்லோகத்தை எடுத்து இங்கே விவரித்து சொல்கிறார்கள் பூர்வர்கள். இது பிரபத்தியின் அங்கங்களை காட்டுகிற ஒரு பாஞ்சராத்திர பிரமாணம் என்று சொல்லப்படுறது. அதாவது ஒரு செய்கையிலே அது ஆனுகூல்யம் என்றால் அந்த ஆனுகூல்யத்தை பற்றின எண்ணம் ஒன்றே போரும், அது நமக்கு நன்மை தரக்கூடியது என்றால். அதே பிராதிகூல்யம், அது துஷ்டமானது என்றால் அதை விடுவோம் என்கிற எண்ணம் மட்டும் போராது, விட்டே தீர வேண்டும் என்றே அங்கே தேவைப்படுகிறது. அதாவது அனுகூல்யமான நல்ல சத்தான விஷயம் ஒன்று என்று சொன்னால் அதை பற்றின எண்ணமே போதுமானது, அதை நடத்தி கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை. ஆனால் அதே பிராதிகூல்யம் என்று இருந்தால் அதை விடுவோம் என்று சொல்லக்கூடிய எண்ணம் போராது, விட்டே தீர வேண்டும் என்ற எண்ணத்தை தான் இங்கே இந்த தோழி தாயினிடத்திலே சொல்லப்படுவதாக தெரிகிறது. அதாவது என்னது என்றால், இந்த தாயோ இதர தேவதாந்திரங்களுக்கு பஜனை செய்து பார்த்தால் தன்னுடைய மகளுக்கான வந்த நோய் எல்லாம் தீரும் என்று நினைக்கிறாள். ஆனால் இந்த தோழி சொல்வதோ, மாயன் தமரடி எம்பெருமானுடைய அடியவர்களின் பாததூளியை இவளுக்கு அணிவிக்க முயற்சி செய்தால் மனோரதித்தாலே போரும், அதை காட்டிலும் இவளுடைய நோய்க்கு வேறு பரிகாரம் இல்லை, ஆக விட வேண்டியது அந்த இதர தேவதாந்தரங்கள் பஜனை என்று சொல்வதை விட்டு விடுவதே, விட்டே தீர வேண்டியதே என்றே இங்கே எடுத்து சொல்கிறாள். ஆக இந்த இடத்திலே ஐதீகம் ஒன்று எடுத்து காட்டப்படுகிறது. அது அப்படி பாகவதர்களுடைய பாததூளியால் மோகம் தெளிவிக்கப்பட்டது, எப்படி, அது யாராலே என்ற ஐதீகம். அகலங்க நாட்டாழ்வான் என்ற அரசன், பிள்ளை உரங்காவில்லி தாசரனுடைய மருமகன்கள், அவர்கள் மறந்தும் புறந்தொழாத வைஷ்ணவர்கள், பண்டர் சொண்டர் என்ற பெயர் கொண்டவர்கள். அப்படி இந்த அகலங்க நாட்டாழ்வான் இந்த இருவருடன் ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே ஒரு ஜைன ஆலயம், சமண ஆலயத்தை பார்த்தார்கள். அப்போது இரவு வேளை அந்த கோவில் வாசலிலே ஒரு சிங்கப்பதுமை இருப்பதை பார்த்து அந்த அரசன், இது பகவத் சன்னதி, சேவியுங்கள் என்று வேடிக்கையாக சொன்னான். அவர்களும் அவன் சொன்னது இது உண்மை என்று நம்பி அந்த ஆலயத்தை வணங்கி விட்டார்கள். அப்பிறகுதான் தெரிந்தது அது ஜைன ஆலயம் என்று. இப்படி வணங்கக்கூடாத தேவதையை வணங்கி விட்டோமே, என்ன செய்வது என்று சொல்லி அப்பொழுதே மோகித்து விழுந்தார்கள், முர்ச்சித்து விழுந்தார்கள். இதை அறிந்த அந்த பிள்ளை உரங்காவில்லிதாசர் விரைந்து அங்கே வந்தார். தன்னுடைய ஸ்ரீபாத தூளியை அவர்கள் மீது இட்டு பார்க்க அவர்கள் மோகத்திலிருந்து, உணர்ச்சியின்மை என்று இருந்ததிலிருந்து உணர்வு பெற்று எழுந்தார்கள், மோகம் தெளிந்து எழுந்தார்கள் என்று சொல்லப்படுறது. இதிலிருந்து பாகவதர்களின் திருவடி தாமரைகளின் தூசு கொண்டே தேவதாந்திர பஜனத்தால், அதுவும் தெரியாமல் செய்தாலும் கூட, வந்த குறையை போக்க முடியும் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இப்படி எம்பெருமானோடு கூட பெறாத வருத்தத்தினால் மோகித்து கிடக்கிற நாயகி, அந்த நிலையில் உள்ள ஆழ்வார் விழுத்து எழுவதற்கு பரிகாரம் சொன்ன தோழி மாயன் தமரடி நீரு கொண்டு அணிய முயலில் இவளை பெறலாம் அப்படின்னு சொன்னால், எம்பெருமானுடைய அடியவர்களின் பாததூளியை இவளுக்கு அணிவித்தால் இவளை பெறுவீர்கள் அப்படின்னு சொன்ன இடத்திலே இங்கே ஒரு சம்வாதம் கூறப்பெறுகிறது. அது என்ன என்று சொன்னால், திருவரங்கம் பெரிய கோவிலுக்குள்ளே திருக்கொட்டாரத்தின் அருகிலே, திருக்கொட்டாரம்னு சொன்னா தானியங்கள்லாம் வைக்கக்கூடிய அறை, அங்கே ஒரு அருகிலே கை நிறை கட்டி கொண்டிருக்கிற சமயத்திலே, கை நிறைன்னு சொன்னால் கைகளாலேயே ஓலை குடிசை நெய்யப்படக்கூடியது. அப்போ அந்நியர்களினுடைய படையெடுப்பு என்ற போன்ற ஆபத்துகள் வந்த சமயத்திலே கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி கைகளாலேயே ஓலை குடிசை கட்டிக்கொண்டு வசிப்பார்கள். பிறகு ஆபத்து நீங்கின உடனே அவரவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு சென்று விடுவார்கள். அப்படி திருவரங்கம் பெரிய கோவிலுக்குள்ளே அந்த திருக்கொட்டாரத்தின் அருகே இப்படி இந்த கையினாலேயே ஓலை குடிசை கட்டிக்கொண்டிருக்கிற சமயத்திலே நஞ்சியர் இந்த திருவாய்மொழிக்கு விளக்கம் அளித்து வந்தார். எம்பெருமானோடு கூட பெறாத வருத்தத்தினால் தளர்ந்து மயங்கி விழுந்த நாயகியினுடைய நிலையிலே ஆழ்வார் உள்ளார். மாயப்போர் தேர்ப்பாகனாருக்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே அப்படின்னு கண்ணபிரானிடத்திலே இவளுடைய நெஞ்சு மயங்கி கிடக்கிறது என்றும் சொல்லப்படுறது. கண்ணபிரானிடத்திலேயே இவளுடைய நெஞ்சு இப்படி மயங்கி கிடக்கிறது. ஆனால் இப்போ இந்த பாசுரத்தில் இவளுடைய மயக்கத்தை தெளிவிக்கும் பரிகாரம் சொல்லும் பொழுது மாயன் தமரடி நீரு கொண்டு அணிய முயலில்னு சொல்லப்படுறதே, எம்பெருமானுடைய அடியவர்களின் பாததூளியை இவள் மீது இட்டால் இவள் மோகம் தீரும்னு சொல்லப்படுகிறதே. எம்பெருமானால் ஏற்பட்ட மயக்கத்தை எம்பெருமானை இட்டு பரிகாரம் செய்யாமல் வேறு ஒன்றால் பரிகாரம் செய்வது சரியோ? அதாவது நோய்க்கு காரணம் ஒன்றும் அதுக்கு பரிகாரம், அந்த நோய் தீர்வதற்கு பரிகாரம் வேறொன்றுமாக இருப்பது எப்படி ஏற்புடையதா இருக்கு? நோய்க்கு என்ன நோயோ அந்த நோய்க்கு மருந்து அப்படின்னு தானே கொடுக்க முடியும். நோய்க்கு காரணம் ஒன்றும் பரிகாரம் வேறு ஒன்றுமாக இருக்கிறதே அப்படின்னு நம்பிள்ளை கேட்டார் நஞ்சியரிடத்திலே. அதுக்கு நஞ்சியர் சொன்னார், மோர் குடிக்க முடியாமல் மயங்கி விழுந்தவர்களுக்கு, மோர் குடிக்க முடியாமல் மயக்கமா இருப்பவர்களுக்கு முதல்ல என்ன செய்வார்கள்னா, சுக்கு இட்டு ஊதி அவர்களுடைய மயக்கத்தை எல்லாம் தெளிவிப்பார்கள். அப்படி தெளிவித்த பிறகுதான் அவர்களுக்கு அந்த மோரை குடிக்க தருவார்கள். அதுபோல எம்பெருமானை பெறாத வருத்தத்தாலே தவித்து மயங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு நாயகியான நிலையிலே முதலில் அடியவர்களுடைய பாததூளியால் மயக்கத்தை தெளிவித்து பின்னர் அவனை கொண்டு வந்து காட்டுவதாக இருக்கின்றார் என்று மிக மேன்மையான விடையை இங்கே அருளி செய்தார் என்று சொல்லப்படுறது. மற்றொன்று, மந்தினி ஞாலமும் ஏழ்கடலும் நீள் விசும்பும் கழிய பெரிதாக தாங்கொண்ட காதலை வெளியிட்டுன்னு ஆழ்வார் இப்படி தன்னுடைய கரை புரண்ட காதலை கொண்டு நான் இங்கேயே இருக்க மாட்டேன், தென்திருப்பேரையிலே சென்று சேர்வேன் என்று சொல்ல அங்கே அருகிலிருந்த தோழிகளோ தாய்மார்களோ இது சொரூபஹானி என்று சொல்லி தடுத்த பொழுதிலும் கேட்க மாட்டாதவளாய் பதறி நின்றார் ஆழ்வார். அங்கே சென்று சேர வேண்டும் என்று சொல்ல பொழுது தென்திருப்பேரையில் சேர்வண்ணானேன்னு சொல்றார். அப்படி காலாழும் நெஞ்சாழுமே கண் சுழன்றும் இப்படி மயங்கி இருக்கக்கூடிய நிலையிலே புறப்பட்டு செல்ல வலிமையற்று இருந்தார். வலிமையே இல்லாமல் இருந்தார், சக்தி இல்லை, வாய்கொண்டு பேசவும் முடியவில்லை, பலமிழந்து கிடந்தார். இவருக்கு எப்படியாவது ஒரு வழியாலே பலம் உண்டாக்க வேண்டும் என்று எம்பெருமான் பார்த்தான். உடனே தன்னுடைய விஜயாவதான பரம்பரைகளையெல்லாம் காட்டி கொடுத்தான். அதை பார்த்த உடனே ஆழ்வார் பலம் மிகுந்து தரித்திருப்பார் என்று உலகளந்தது, கடல் கடைந்தது, நிலம் இடந்தது, பிரளயத்திலே உலகம் உண்டது என்று சொல்லக்கூடிய இந்த அவதானங்களை எல்லாம் வரிசையாக காட்டி கொடுக்கிறான். அதையெல்லாம் காட்டி இதையே நீ அனுசந்தித்து தரித்து வாழும், உயிர் தரித்து வாழ வேண்டும் என்று எம்பெருமானும் சொல்ல ஆழ்வார் அந்த அவதானங்களை எல்லாம் தன்னுடைய காலத்திலே நிகழ்ந்தது போலே கண்டு ஒவ்வொரு பாசுரமாக ஒவ்வொரு அவதானமாக பேசி கழித்திருக்கிறார். அதிலே முதல் பாசுரம் இன்று நாம் பார்க்க போற பிள்ளை உறங்காவில்லிதாசர் ஐதீகம் கொண்டது வார்த்தை கொண்ட பாசுரம் எது என்றால், ஆழி எழ சங்கும் வில்லும் எழ திசை வாழி எழ தண்டும் வாழும் எழ அண்டம் மோழ எழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே என்கிற பாசுரத்திலே முதல் முதலாக உலகளந்த விஜயாவதானத்தை எம்பெருமான் காட்டினதை அனுசந்தித்து உகக்கிறார் ஆழ்வார். அதாவது திருவாழியாழ்வான் முன்னே உயர்ந்து தோன்ற, எதற்கு திருவாழியாழ்வான் முன்னே உயர்ந்து தோன்ற வேண்டும் என்று பார்த்தால், இந்த லோகத்திலே தலைவன் சொல்லக்கூடிய அரசனுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருந்தால் அவனுடைய பரிகரங்கள்லாம் முன்னின்று காரியம் செய்து அந்த தலைவனுக்கு வெற்றியை உண்டாக்க பார்க்கும். அந்த ரீதியிலே இந்த ஆயுதங்களுக்குள்ளே தலைவன் சொல்லக்கூடிய திருவாழியாழ்வான் முன்னமே வியாபித்திருக்கிறார் என்று பேசுகிறார் ஆழ்வார். அதனாலே ஆழியழ என்று சொல்றார். திருவாழியாழ்வான் முன்னே உயர்ந்து தோன்ற, அதற்கு பிறகு பாஞ்சஜன்யமும் சார்ங்கமும் தோன்ற, உடனே அடுத்தது கதையும் நாந்தகமும் தோன்ற, இதெல்லாம் பார்த்து திசைகள் தோறும் மங்களாசாசன கோஷம் எங்கும் இருக்க, எம்பெருமான் இப்படி உயர வளர்ந்ததாலே எங்கு பார்த்தாலும் திசைகள் எல்லாம் எல்லா திக்கிலுமே மங்களாசாசன கோஷங்கள். அதற்கு பிறகு அண்டகபாலம் பிளந்து ஆவரண ஜலம் குமிழி கிளம்பும்படியாக அப்படி உயர வளர்ந்து உடனே விரைவாலே வளர்ந்ததாலே திருமுடியும் திருவடியும் ஒருமித்து எழுந்திருக்க, மேலே சட்டென்று எழ ஊழி எழ, அதற்கு மேலே இந்த மாவலியால் துன்பப்பட்ட காலமெல்லாம் போய் நல்ல காலம் வந்து தோன்றும்படியாக மகா உபகாரகனான சர்வேஸ்வரன் திருவிக்கிரமனாய் அவதாரம் செய்து உலகங்களை அளந்து கொண்டானே, அது என்னே அளந்து கொண்டபடி என்னே என்றுதான் கொண்டாடுகிறார். இதிலே பிள்ளை உறங்காவில்லிதாசரினுடைய ஐதீகம் என்ன என்று பார்த்தால், துரியோதனனுடைய சபையில் கண்ணபிரான் தூது எழுந்தருளிய பொழுது அவருக்கு பொய்யாசனம் இட்டான் துரியோதனன் கண்ணனுக்கு. இப்படி பொய்யாசனம் விட்டு வஞ்சிக்க பார்த்ததை நினைத்து பயப்பட்டார் விதுரர். தம்முடைய இல்லத்திலும் கிரகத்திலும் கண்ணனுக்கு தாம் கொடுத்த ஆசனத்தை தடவி பார்த்தார். அதத்தான் இந்த இடத்திலே பிள்ளை உறங்கா வில்லிதாசர் ஐதீகம் சொல்றார். மகாபாரதத்தில் உள்ள சம்ஸ்பிருஷன்னாசனம் சௌரேகே விதுரஸ் மகாமதிஹி, பேரறிஞர் என்று சொல்லக்கூடிய அந்த விதுரர் கண்ணனுடைய ஆசனத்தை நன்கு தடவி பார்த்தார் என்ற ஸ்லோகத்திலே மகாமதிஹி, அதற்கு பிள்ளை உறங்கா வில்லிதாசர் மகாமதிஹி என்றால் அறிவு இல்லாதவர் என்று பொருளோ என்று கேட்டாராம். கண்ணபிரான் மீதுள்ள அளவற்ற பரிவு, பிரேமை, பாசம், அதனாலே தான் இட்ட ஆசனத்தையே அவர் சந்தேகத்தாலே தடவி பார்க்கும் அளவுக்கு இந்த அறிவு கேடு இருந்தது என்று கருத்திலே கொண்டு இப்படி அருளி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட பிள்ளை உறங்காவில்லிதாசரோ விதுரர் இப்படி ஐயம் கொண்டாரே, இப்படி அறிவு கட்டவராய் இருந்தாரேன்னு சொன்ன உறங்காவில்லிதாசர் தான் நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளும் பொழுது ஒரு கத்தியை உருவி பிடித்துக் கொண்டு சேவித்து வருவார், கூடையே வருவார். பெருமாள் எழுந்தருளும் வேளையில் எல்லாமே கூடவே சேவித்து வருவாராம். பெருமாள் எழுந்தருளும் பொழுது பெருமாள் திருமேனிக்கு ஏதேனும் அசைவு ஏற்பட்டால் அந்த கத்தியால் தம்மை குத்தி கொண்டு உயிரையே விட்டு விடுவதற்காக அப்படி செய்வாராம். இதை கண்ட நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் அவரை மகாமதிகள், பேரறிஞர் என்றுதான் கொண்டாடுவார்களாம். இதேபோல் எம்பெருமானிடம் பரிவுள்ள ஆயுத ஆழ்வார்களும் பரிவுடன் பொங்கி எழுந்தார்கள் என்றுதான் இந்த பாசுரத்திலே சொல்லப்படுறது. மகாமதி என்றால் எம்பெருமானின் நலனின் அக்கறை கொண்டவர்கள் என்றும் பொருள் உள்ளதுன்னு சொல்றார்கள். மேலும் கண்ணன் எம்பெருமானிடம் தாசர் கொண்டுள்ள பற்று பல சம்பவங்களிலே கோடிட்டு காட்டப்படுகிறது. எங்கேன்னு சொன்னா திருவிருத்தத்திலே பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்திலே சொல்லப்படுறது. ஒரு சமயம் இடையர் சிறுவன் அரசருக்கு எடுத்து செல்ல வேண்டிய பாலை களவாடியதற்காக படை வீரர்கள் அந்த சிறுவனை பார்த்து அடித்துக் கொண்டிருந்தார்களாம். அதை பார்த்த தாசர் அந்த சிறுவனையே ஆயர்குல கிருஷ்ணனாக பாவித்து அந்த படை வீரர்களிடம் சென்று அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையை நானே ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த இடைச்சிறுவனை விடுவிக்க வேண்டும்னும் கேட்டுக்கொண்டார்னு சொல்லப்படுறது. மற்றொரு இடம் நாச்சியார் திருமொழியிலே தாசர் கிருஷ்ணன் பிறந்த குழந்தையாக இருந்ததால் தன்னைத்தானே காத்துக்கொள்ள முடியாது, மேலும் அவருடைய பெற்றோர் சிறைப்பட்டிருந்ததாலும் மென்மையாக குணம் படைத்தவர்கள், அதனாலேயும் கிருஷ்ணரை காப்பாற்ற முடியவில்லை. கம்சனும் அவனுடைய ஆட்களும் கிருஷ்ணரை அழிப்பதற்காக எப்போதும் தயார் நிலையிலே இருந்தார்கள். அப்படின்னா எது காத்தது? காரிருள் ஒன்றே, இரவு நேரத்திலே கிருஷ்ணன் பிறந்தானே, கிருஷ்ணன் பிறந்ததால் அந்த காரிருள் ஒன்றே அவனை பிழைக்க வைத்தது. ஆகவே எம்பெருமானை காத்த அந்த காரிருளை நாம் வணங்குவோம் என்று சொல்லுவாராம். ஆக கண்ணன் எம்பெருமானிடத்திலே தாசர் கொண்டுள்ள பற்று என்பது இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. சில நாட்கள் கழித்து தாசர் தன்னுடைய இறுதி நாட்களின் பொழுது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரையும் தன்னுடைய திருமாளிகைக்கு அழைத்து ததியாராதனம் செய்து அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை பெற்றார். அப்போ பொன்னாச்சியரிடத்திலே தான் பரமபதம் அடைய போவதாக சொல்லி அவரை தொடர்ந்து வாழ வேண்டும்னு சொன்னார். சொல்லி எம்பெருமானாரின் பாதுகைகளை தன்னுடைய சிறசிலே வைத்துக் கொண்டே தனது சரம திருமேனியை நீத்து பரமபதத்துக்கு சென்றார். பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாம் செய்து தாசரினுடைய திருமேனியை பல்லக்கிலே வைத்து தெருக்கோடி வரைக்கும் சென்றார்கள். சென்றவுடனே தாசரினுடைய பிரிவை தாங்க முடியாமல் இந்த பொன்னாச்சியார் வாய்விட்டு கதறி அழுது தன்னுடைய உயிரை அப்பொழுதே நீத்தார். இதிலிருந்து சிறிது நேரம் கூட பாகவதர்களின் பிரிவை தாங்க முடியாமல் இருப்பது பாகவதர்களின் மீதுள்ள எல்லையற்ற பற்று இந்த இடத்திலே நமக்கு தெரிய வருகிறது. மணவாள மாமுனிகள் இயல் சாத்து முறையை, அதாவது உற்சவ காலங்களின் முடிவில் சொல்லப்படுவது, அந்த இயல் சாத்து முறையை பல்வேறு ஆச்சாரியர்களின் பாசுரங்களை அடிப்படையாக கொண்டு தொகுக்கும் பொழுது பிள்ளை உறங்காவில்லை தாசர் இயற்றிய பாசுரம், அவருடைய பாசுரம்தான் முதலிலே இடம்பெற்றுள்ளது. அதுவே நம் சம்பிரதாயத்தின் சாரமாகவும் இருக்கிறது. நன்னும் திருவுடையோம் நாணிலத்தில் எவ்வுயிர்க்கும் ஒன்னும் குறையில்லை ஓதினோம் குன்னும் எடுத்தான் அடிசேர் ராமானுஷன் தாள் பிடித்தார் பிடித்தாரை பத்தி. இதற்கு என்ன அர்த்தம்னா, கோவர்தன மலையை தூக்கி பிடித்து தனக்கு பிரியமான கோபகோபியர்களை ரட்சித்த கண்ணன் எம்பெருமானுக்கு அடியவரான ஸ்ரீ ராமானுஜரும், அவருக்கு அடியவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நாங்கள் அடியவர்களாக இருப்பதால், ஆக கண்ணன் எம்பெருமானுக்கு அடியவராக ராமானுஜரும், அவருக்கு அடியவரான வைஷ்ணவர்களுக்கு நாங்கள் தொண்டர்களாக இருப்பதால் எங்களுக்கு ஒரு குறையும் வருத்தமும் இல்லை, மிகுந்த செல்வம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். மிகுந்த செல்வம் என்றால் என்ன செல்வம் பெற்றிருக்கிறார்கள்? ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் சிறந்த செல்வம்னு கைங்கரியமே சொல்லப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்களின் சிறந்த செல்வம் கைங்கரியமே, அதாவது அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்ற முக்கியமான ஸ்ரீ வைஷ்ணவ கொள்கையை இந்த பாசுரத்தின் மூலமாக சொல்லப்படுறது. ஆக இந்த தொண்டர்கள் அடியவர்கள் எம்பெருமானிடம் எம்பெருமானாரிடமும் மற்ற வைஷ்ணவர்களிடமும் உள்ள பாகவத பக்தியே ஏற்றம் பெற்றது என்று நம் பூர்வாச்சாரியர்கள் தெளிவாக பல இடங்களிலேயும் காட்டிக் கொடுத்துள்ளார்கள். அதற்கு ஒரு சான்று இந்த பிள்ளை உறங்காவில்லி தாசரினுடைய ஐதீகம். இந்த இரண்டையும் நாம் இன்று அனுபவித்தோம். இப்படி பிள்ளை உறங்காவில்லி தாசரும் அவரது பத்னியான பொன்னாச்சியார் அவர்கள் இருவரும் பாகவத நிஷ்டையில் அதிகமாகவும் எம்பெருமானாரிடமும் மிகுந்த ஈடுபாட்டோடு இருந்தது போலவே நாமும் சிறிதளவாவது பாகவத நிஷ்டை அடைவதற்கு அவர்களின் திருவடி தாமரைகளோடு அவரவர்கள் ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளிலேயும் பிரார்த்திப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அடியேன்.